எஸ்தர் அதிகாரம் 2.
எஸ்தர் அரசியாதல். அதன்பின் மன்னரின் சீற்றம் தணிந்ததால் அவர் ஆஸ்தினை பற்றி கவலைப்படவில்லை. அவள் சொன்னதையும் தாம் அவளை தண்டித்ததையும் நினைத்து பார்க்கவில்லை. ஆகவே மன்னரின் அலுவலர்கள் அவரிடம், கற்பும் அழகும் உள்ள இளம் பெண்களை மன்னர் தமக்காக தேடட்டும், தம் பேரரசின் எல்லா மாநிலங்களிலும் ஆணையர்களை ஏற்படுத்தட்டும், அவர்கள் இளமையும் அழகும் வாய்ந்த கன்னிப்பெண்களை தேர்ந்து சூசா நகரில் உள்ள அந்தப்புரத்துக்கு அழைத்து வந்து பெண்களுக்கு பொறுப்பேற்றிருக்கும் அரச அன்னகரிடம் அவர்களை ஒப்படைக்கட்டும். அவர் ஒப்பனை பொருள்களையும் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர்களுக்கு வழங்கட்டும். அவர்களுள் மன்னர் தமக்கு மிகவும் விருப்பமான பெண்ணை ஆஸ்தினுக்கு பதிலாக அரசியாக்கட்டும் என்று கூறினார்கள். இக்கருத்து மன்னருக்கு உகந்ததாயிருந்தது. அவரும் அவ்வாறே செய்தார். சூசா நகரில் யூதர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் முர்தெக்காய். அவர் பென்யமீன் குலத்தைச் சேர்ந்த கீசின் கொள்ளு பேரனும் சிமேயின் பேரனும் யாயிரின் மகனும் ஆவார். அவர் பாபிலோனிய மன்னராகிய நெபுக்கத்நேசர் எருசலேமிலிருந்து சிறைப்படுத்தி சென்ற கைதிகளுள் ஒருவர். தம் தந்தையின் சகோதரராகிய அம்மினதாபின் மகளை அவர் தம் வளர்ப்பு மகளாக கொண்டிருந்தார். எஸ்தர் என்னும் அப்பெண்ணின் பெற்றோர் இறந்த பின் முர்தெக்காய் அவளை தம் மனைவியாக்கிக் கொள்ளும் நோக்கத்துடன் வளர்த்து வந்தார். அவள் அழகில் சிறந்த பெண்மணி. அரசாணை பிறப்பிக்கப்பட்ட பின் இளம்பெண்கள் பலர் சூசா நகருக்கு கொண்டுவரப்பட்டார்கள். பெண்களுக்கு பொறுப்பாளராகிய காயுவிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். அவர்களுள் எஸ்தரும் ஒருத்தி. காயுவுக்கு அவளை பிடித்திருந்ததால் அவரது பரிவு அவளுக்கு கிட்டியது. எனவே அவர் அவளுக்கு வேண்டிய ஒப்பனை பொருள்களையும் உணவு வகைகளையும் உடனே கொடுத்தார். அவளுக்கு பணி செய்ய அரண்மனையிலிருந்து 7 இளம் பெண்களை ஏற்படுத்தினார். அவளையும் அவளுடைய பணிப்பெண்களையும் அந்த புறத்தில் நன்றாக கவனித்துக் கொண்டார். எஸ்தர் தம் இனத்தையும் நாட்டையும் பற்றி யாருக்கும் தெரியப்படுத்தவில்லை. ஏனெனில் அவற்றை வெளிப்படுத்த வேண்டாம் என்று முர்தெக்காய் அவருக்கு கட்டளையிட்டிருந்தார். எஸ்தருக்கு நிகழ்வதை கவனிப்பதற்காக முர்தெக்காய் அந்தப்புற முற்றத்தின் அருகில் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருப்பார். 12 மாத கால தயாரிப்புக்கு பின்னரே இளம்பெண்கள் மன்னரிடம் போக வேண்டியிருந்தது. வெள்ளைப்போளம் பூசிக்கொண்டு 6 மாதமும், பெண்டிருக்கான நறுமணப் பொருள்களையும் ஒப்பனை பொருள்களையும் பயன்படுத்திக் கொண்டு 6 மாதமுமாக இந்த காலத்தில் அவர்கள் தங்களுக்கு அழகூட்டிக் கொள்வார்கள். அதன்பின் ஒவ்வொரு இளம்பெண்ணும் மன்னரிடம் செல்வாள். மன்னரால் நியமிக்கப்பட்டிருக்கும் அலுவலரிடம் ஒப்படைக்கப்படுவாள். அந்த அலுவலர் அவளை அந்த புறத்திலிருந்து மன்னரின் அரண்மனைக்கு அழைத்துச் செல்வார். அப்பெண் மாலையில் அங்கு சென்று மறுநாள் காலையில் மற்றோர் அந்த புறத்திற்கு செல்வாள். அங்கு மன்னரின் அன்னகரான காயு பெண்களுக்கு பொறுப்பாளராக இருந்தார். பெயர் சொல்லி அழைக்கப்பட்டாலொழிய மன்னரிடம் அப்பெண் மீண்டும் செல்ல மாட்டாள். முர்தெக்காயுடைய தந்தையின் சகோதரராகிய அம்மினதாபின் மகள் எஸ்தர் மன்னரிடம் செல்வதற்குரிய முறை வந்தபோது பெண்களுக்கு பொறுப்பாளரான அன்னகர் கட்டளையிட்டிருந்தவற்றுள் எதையும் அவர் புறக்கணிக்கவில்லை. எஸ்தரை பார்த்த அனைவரும் அவரது அழகை பாராட்டினர். அர்த்தக்சஸ்தா மன்னருடைய ஆட்சியின் 7 ஆண்டில் 12 மாதமாகிய அதார் மாதம் எஸ்தர் மன்னரிடம் சென்றார். மன்னர் அவர் மீது காதல் கொண்டார். மற்ற இளம் பெண்கள் எல்லாரையும் விட எஸ்தரை மிகவும் விரும்பினார். ஆகவே அவரையே அரசியாக்கி முடிசூட்டினார். தம் நண்பர்கள் அலுவலர்கள் ஆகிய அனைவருக்கும் மன்னர் 7 நாள் விருந்து அளித்து எஸ்தரின் திருமணத்தை சிறப்பாக கொண்டாடினார். தம் ஆட்சிக்கு உட்பட்டோர்க்கு வரி விலக்கு வழங்கினார். யூதர்களுக்கு எதிரான சூழ்ச்சி. முர்தெக்காய் ஆமான் மோதல். முர்தெக்காய் அரசவையில் பணிபுரிந்து வந்தார். அவர் கட்டளையிட்டபடி எஸ்தர் தமது நாட்டை பற்றி யாருக்கும் தெரியப்படுத்தவில்லை. முர்தெக்காயோடு இருந்தபோது நடந்து கொண்டது போலவே கடவுளுக்கு அஞ்சி அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வந்தார். தமது வாழ்க்கை முறையையும் மாற்றிக்கொள்ளவில்லை. முர்தெக்காய் அடைந்த முன்னேற்றத்தால் மெய்காவலர் தலைவர்களாகிய அரச அலுவலர்கள் இருவர் மனவருத்தம் கொண்டார்கள். அர்த்தக்சஸ்தா மன்னரை கொல்ல சூழ்ச்சி செய்தார்கள். அதையறிந்த முர்தெக்காய் அதை பற்றி எஸ்தரிடம் தெரிவிக்கவே அவர் இந்த சூழ்ச்சி பற்றி மன்னரிடம் எடுத்துரைத்தார். அலுவலர்கள் இருவரையும் மன்னர் விசாரித்து அவர்களை தூக்கிலிட்டார். முர்தெக்காயின் தொண்டு நினைவு கூறப்படும் வகையில் குறிப்பேட்டில் அதை எழுதி வைக்குமாறு ஆணையிட்டார்.